இரண்டாவது நூற்பாவிலே தத்துவங்களினுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தத்துவங்கள் மாயை இரண்டாக சொல்லப்படுகிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை. சுத்த மாயை என்பது ஆணவமலம் கலவாதது, தூய்மையானது. அதற்கு உரிய வெவ்வேறு பெயர்களை எல்லாம் பார்த்தோம். சுத்த மாயைக்கு என்னென்ன பெயர்களை பார்த்தோம்? குடிலை, குண்டலி, ஊர்த்துவ மாயை, மகாமாயை, ஊர்த்துவ மாயை, ஆமாம், அவிந்து. ஆக இவை ஒவ்வொன்றும் காரணம் பற்றி அமைந்த பெயர்கள். சுத்த மாயை. அசுத்த மாயை என்பது ஆணவமல கலப்பு உடையது. அதற்கு என்ன பெயரு? வேற பெயர் மோகினி. இன்னொன்று, மாயை என்றாலே அது அசுத்த மாயை தான் குறிக்கும். சைவ சித்தாந்தத்திலே மாயை என்றாலே அது அசுத்த மாயை தான், சுத்த மாயை குறிக்காது. ஏனென்றால் நம்மோடு தொடர்புடையது அசுத்த மாயை தான். அந்த இறைவன் கேவல நிலையிலிருந்து ஆன்மாக்களை எடுத்து முதலிலே அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதி, அதற்கு என்ன பேரு? மாயா தத்துவம். மாயா தத்துவம் அல்லது மாயை, அதனோடு சேர்க்கிறான். எனவே இறைவன் முதன் முதலாக கொடுக்கிற சரீரம் இதுதான். மாயா தத்துவம் தான் முதல் சரீரம். அதற்கு காரண சரீரம் என்ற பெயர். காரண சரீரம், அதற்கு இன்னொரு பெயர் நேற்று பார்த்தோமே, ஆனந்தமய கோஷம். அதுதான் ஆனந்தமய கோஷம். காரண சரீரம் என்றாலும் ஆனந்தமய கோஷம் என்றாலும் ஒன்றுதான். ஏன் அந்த பெயர் ஆனந்தமய கோஷம் என்பது? அந்த இருள், இருள் நிலையிலிருந்து மாயை என்பது ஒளி அல்லவா, அந்த சிறிய ஒளி கிடைத்தவுடனே அந்த ஆன்மாவுக்கு ஒருவித மகிழ்ச்சி உண்டாகிறது. அதை குறிக்கிற வகையிலே ஆனந்தமய கோஷம். பிறகு அந்த மாயா தத்துவத்திலிருந்து தோன்றுகிற தத்துவங்கள், முதலிலே காலம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. மாயையிலிருந்து காலம் என்ற கருவி முதலாவதாக தோன்றுகிறது. அதனுடைய தொழில் செயல் என்ன? காலத்தினுடைய வேலை. அது மூன்று வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் மூன்று வகைப்படும். இறந்த காலம் என்பது செயலை முடித்து வைக்கிறது. ஆன்மாக்களுடைய செயலை முடித்து வைப்பது இறந்த காலம். செயலை நிகழ்விப்பது நிகழ்காலம். செயலை தோற்றுவிப்பது எதிர்காலம். எதிர்காலம்தான் செயலை தோற்றுவிக்கிறது. எனவே ஆன்மாக்களுடைய எல்லா செயலுக்கும் காலம் என்பது வேண்டும். நான் இந்த நாட்டுக்கு வருவதற்கும் இந்த காலம்தான் துணை செய்திருக்கிறது. இல்லாட்ட வர முடியுமா? உங்களை எல்லாம் பார்க்க முடியுமா? நான் முன்னாலே ஒரு தடவை முயற்சி பண்ணினேன் இந்த நாட்டுக்கு வருவது. எப்போது என்றால் 1986 அந்த முதல் இந்த தருமபுர ஆதீனத்தின் சார்பிலே முதல் உலக அந்த கருத்தரங்கு நடந்தது. அந்த ஜெயச்சந்திரன் என்பவர் அமைப்பாளர், அவர் அழைத்தார். நான் கட்டுரையெல்லாம் அனுப்பியிருந்தேன். ஆனால் பல்கலைக்கழகத்தில் எனக்கு உரிய காலத்தில் இசைவு கிடைக்கவில்லை, ஆதலாலே வர முடியவில்லை. அப்போது காலம் அமையல. இப்போது நான் நினைக்கவே இல்லை என்னை இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது. அதுதான் காலம். காலம் என்பது முக்கியம். காலம், அந்த ஔவையார் பாட்டு தான் நினைவுக்கு வருகிறது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. அடுத்து முயன்றா, எவ்வளவுதான் முயன்றாலும் ஆகும் நாளிலே தான் காரியம் ஆகும். அடுத்து முயன்றாலும் ஆகு நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. அது எது போல ஒரு ஓமை சொல்லுவா, தொடுத்த உயர் மரங்கள் எல்லாம் உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. கனிமரங்கள் அந்த உரிய காலத்தில் தானே பழுக்கும், நினைத்த நேரம் எல்லாமா அது பழுக்கிறது காலம், கனிய வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே காலத்தினுடைய இன்றியமையாம். அந்த காலம் என்பது நம்முடைய உடம்பிலே அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவர் உடம்பிலும் காலம் இருக்கிறது. சிறிதும் பெரிதுமாக காலம் நம் உடம்பிலே அமைந்திருக்கிறது. அதுதான் எதை தீர்மானிக்கிறது, நம்முடைய உடம்பினுடைய ஆயுளை. ஆக உடம்பு வரு கிடைக்கிற போதே காலமும் அமைந்து விட்டது. இத்தனை காலம்தான் இந்த உடம்பு காலம். எனவே எல்லா செயல்களுக்கும் காலம் துணைக்காரணமாக இருக்கிறது. அதனாலே அந்த காலம்தான் முதலிலே தோன்றுகிறது, முதலாவது தத்துவம். அடுத்து இரண்டாவதாக அந்த மாயா தத்துவத்திலிருந்து இரண்டாவதாக தோன்றுகிற கருவி நியதி. நியதி என்ற தத்துவம், நியதி என்றால் முறைமை என்று பொருள் பார்த்தோம். நியதினா முறைமை. அந்த உலக போகத்தை அவரவர் வினைக்கு ஏற்ப அந்தந்த உயிர்களே அனுபவிக்கும்படியாக வரையறை செய்வது இந்த நியதி. அந்த உலக போகத்தை அந்தந்த உயிர்களுக்கு வினைக்குத்தக்கபடி நியமிக்கிறது இந்த நியதி. நம்முடைய இயல்பு என்ன, இன்பத்தை இன்பம் வரும்போது, இன்பம் வருவது முன்கூட்டியே தெரிந்தால் முன்கூட்டியே அதை எப்படியாவது பெற வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். ஒரு பதவி உயர்வு வருகிறது என்று தெரிந்தால் அதை எப்படியாவது முன்கூட்டியே நமக்கு கிடைக்க ஏதாவது வழி உண்டா, குறுக்கு வழி உண்டா என்று முயற்சி பண்ணுகிறோம். இன்பத்தை பெற ரொம்ப முயற்சி பண்ணுகிறோம். அதே போல துன்பம் வருவது தெரிந்தால் அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். சரி, வந்துவிட்டது என்றால் எவ்வளவு சீக்கிரம் அதை நீக்க முயலுமோ வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் நீக்கிவிட முயலுகிறோம். ஆனால் என்ன முயன்றாலும் அந்த நியதிப்படிதான் நடக்கும். இன்ப துன்பங்கள் உரிய காலம் வரை ஆன்மாவுக்கு வந்துதான் நீங்கும். எனவே இன்ப துன்பம்தான் போகம். ஆன்மாவுக்கு வருகிற போகம் என்பது இன்ப துன்பங்கள். அவை நம்முடைய கையிலே இல்லை. எனவே நியதிதான் அந்தந்த ஆன்மாக்களுக்கு இன்ப துன்பங்களை அளவறிந்து ஊட்டுகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது உன கடவுளை வேண்டாம் போல இருக்க, கடவுள் எதற்கு, அதான் காலம் இருக்கிறது நியதி இருக்கிறது என்று நினைத்துவிடக்கூடாது. இவையெல்லாம் ஜடமாகிய கருவிகள், இவை தாமாக செயற்படா. எனவே இறைவன்தான் இவற்றை கருவியாக கொண்டு இவற்றின் மூலமாக நமக்கு இன்ப துன்பத்தை தருகிறான் என்பதுதான் கூறு. நியதி தானாக தரவில்லை, அதை இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய திருவருள் இந்த கருவிகள் வழியாக செயல்படுகிறது. நீங்கள் படித்திருப்பீர்கள் திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தி இந்த கட்டு நிலையிலே உள்ள ஆன்மாக்களுக்கு நேராக செயல்படாது. இறைவனுடைய சக்தி திருவருள் இந்த கட்டு நிலையிலே இருக்கிற ஆன்மாக்களிடத்திலே நேராக செயல்படாது, கருவிகளின் மூலமாகத்தான் செயல்படும். எது போல என்றால், இப்ப நெருப்பு தனியாக செயல்படுமா, அதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டும். நெருப்புக்கு பற்றுக்கோடு வேண்டும். தீக்குச்சி இருக்கிறது, தீக்குச்சி அதில் அந்த குச்சியை பற்றித்தானே அந்த நெருப்பு எரிகிறது. அதுபோல திருவருள் கருவியை பற்றுக்கோடாக கொண்டு நம்மிடத்திலே செயல்படுகிறது. கருவிகள் வழியாகத்தான் செயல்படும். ஆனால் கட்டு நீங்கிய பக்குவ ஆன்மாக்களிடத்திலே இறைவனுடைய சக்தி திருவருள் நேராக செயல்படும். அங்கே கருவிகள் வழியாக அமையாது, நேராக செயல்படும். எனவே நம்மிடத்திலே திருவருள் இந்த தத்துவங்கள் மூலமாகத்தான், கருவிகள் மூலமாகத்தான் செயல்படுகிறது. காலம் நியதி. அடுத்து மூன்றாவது ஒரு முக்கியமான கருவி கலை. அந்த ஆன்மாக்களுடைய ஆன்மாக்களை மறைத்திருக்கிற ஆணவ மலத்தை கொஞ்சம் விலக்கி, அந்த மறைப்பை கொஞ்சம் நீக்கி, மலமறைப்பை கொஞ்சம் நீக்கி, சிறிது நீக்கி, முதலாவதாக ஆன்மாவினுடைய செயலாற்றலை, கிரியாசக்தியை எழுப்புவது கலை. கிரியாசக்தியை எழுப்புகிறது. இப்போ ஆன்மாக்களுக்கு கிரியாசக்தி உண்டு, ஞானசக்தி உண்டல்லவா? செயலாற்றல், அறிவாற்றல், இந்த ரெண்டுல எது முக்கியம்? முதலில் எது, செயலாற்றலா அறிவாற்றலா? எதை முதலில் எழுப்ப வேண்டும்? அறிவாற்றலை தானே எழுப்ப வேண்டும். இது செயலாற்றலை அல்லவா முதலில் எழுப்புகிறது? ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், அறிதலும் என்ன என்பது என்ன? செயல் தானே. அறிதல், அறிவு நிகழ்தல் என்பதும் செயல். எனவே முதலிலே செயலாற்றல் எழுந்தால்தான் அறிய முடியும். அதற்காக அப்படி அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு தத்துவமும் இப்படி ரொம்ப நுணுக்கமாக, நுட்பமாக அமைத்திருக்கிற காரண காரிய முறையில் ஏனோ தானோ என்று அமைக்கவில்லை. ஒவ்வொரு தத்துவமும் எனக்கு முதலிலே செயலாற்றல், ஆன்மாவினுடைய செயலாற்றல் முதலிலே எழுகிறது. அதற்கு பிறகுதான் அறிவாற்றல். முதலிலே கிரியாசக்தி தூண்டப்படுகிறது கலையினாலே. கலை என்ற சொல்லுக்கே என்ன பொருள்? கலை என்றால் கழித்தல். கலை கழித்தல் என்றால் நீக்குதல், நீக்குதல், செலுத்துதல் என்ற பொருள். கலை கழித்தல் என்றால் நீக்குதல், செலுத்துதல் என்ற பொருள் உண்டு. எனவே ஆன்மாக்களுடைய அந்த மல மறைப்பை நீக்கி செயலிலே செலுத்துவதனாலே கலை என்ற பெயர், காரணப்பெயர் கலை. பிறகு அந்த கலையிலிருந்து தோன்றுகிற அடுத்த கருவி வித்தை. வித்தை, வித்தை என்ற தத்துவம். அந்த வித்தை என்ற கருவி மலமறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவினுடைய அறிவாற்றலை, அறிவாற்றலை எழுப்புகிறது. வித்தை, அந்த வித்தையிலிருந்து தோன்றுவது அராகம், ராகம் என்ற தத்துவம். அது ஆன்மாவினுடைய இச்சாசக்தியை, விளைவாற்றலை எழுப்புகிறது. இந்த முறையில கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று கருவிகளும் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்களை எழுப்புகின்றன. எனவே இந்த ஐந்து கருவிகளும் கூடி ஆன்மா உலக போகத்தை அறிவதற்கும் நுகர்வதற்கும் தகுதிப்படுத்துகின்றன. இந்த ஐந்து தத்துவங்கள் உலக போகத்தை அறிந்து நுகர்வதற்கு ஆயத்தப்படுத்துகின்றன. இந்த ஐந்து தத்துவங்களும் எப்பொழுதும் ஆன்மாவை விட்டு நீங்காமல் முத்தியடைகிற வரை, முத்தியடைகிற காலம் வரை இந்த ஐந்து தத்துவங்களும் ஆன்மாவை விட்டு நீங்குவது இல்லை. எனவே ஐந்து சட்டைகள் என்று சொல்லப்படுகின்றன. ஐந்து கஞ்சுகம், பஞ்ச கஞ்சுகம். இந்த ஐந்து கருவிகளுக்கும் சேர்த்து கஞ்சுக சரீரம் என்ற பெயர். கஞ்சுக சரீரம், இந்த ஐந்தும். முதலிலே கொடுத்தது காரண சரீரம், இரண்டாவதாக அமைவது கஞ்சுக சரீரம். இங்கே ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த சரீரங்களை இறைவன் வினைக்கு ஏற்றபடி கொடுக்கவில்லை. வினைக்கு ஏற்றபடி கொடுக்கவில்லை. இன்னும் வினையே தோன்றவில்லையே, இன்னும் வினை செய்யவில்லை ஆன்மா. தகுதிப்படுத்தி வினை செய்வதற்கு இப்போது ஆன்மாவை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றன இந்த கருவிகள். எனவே இன்னும் காரிய கர்மம் தோன்றவில்லை. எனவே இறைவன் அந்தந்த உயிர்களுடைய வினையை பார்த்து இவற்றை கொடுக்கவில்லை. எனவே எப்படி கொடுக்கிறான், எந்த அடிப்படையில் கொடுக்கிறான் என்றால், எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரியான, வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இந்த சரீரங்களை கொடுக்கிறான். இதுல ஏற்றத்தாழ்வு இல்லை. கஞ்சுக சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம், நேற்று கூறினேன், விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம், கஞ்சுக சரீரம் என்றாலும் விஞ்ஞானமய கோஷம் என்றாலும் ஒரே பொருள்தான்.